कामद्रुहो हृदययन्त्रणजागरूका कामाक्षिचञ्चलदृगञ्चलमेखला ते आश्चर्यमम्बा भजतां झटिति स्वकीयसम्पर्क एव विधुनोति समस्तबन्धान्। இது கட்டாட்சி சதகத்தில் 17வது ஸ்லோகம். நேற்று 18வது ஸ்லோகம் சொன்னேன், அப்போ இது கண்ணப்பட்டது. இதோட அர்த்தம் என்னென்னா, ஹே காமாட்சி தாயே, காமத்ருஹா காமனின் எதிரியான பரமேஸ்வனுடைய ஹிருதய உள்ளத்தை யந்திரண ஜாகரூகா கட்டி போடுறதில் ரொம்ப விழிப்போடு இருக்கும் உன்னுடைய சஞ்சல திருகஞ்சல அலைப்பாயும் கடைக்கண் பார்வை மேகலாதே, ஒரு கயர் மாதிரி இருக்குது அப்படிங்கிற, அதாவது காமாட்சியினுடைய கட்டாட்சம் ஒரு கயர் மாதிரி இருந்துட்டு பரமேஸ்வனுடைய மனசை கட்டி போடுறது அப்படின்னு அர்த்தம். இதுக்கு அடுத்த வரியில் அதே ஸ்வகீய சம்பர்க்கேவ, அந்த கட்டாட்சியுடைய சம்பந்தம் ஏற்பட்டுனே, அதாவது காமாட்சியுடைய கட்டாட்சம் கிடைத்தவுடன் பக்தர்களுக்கு சமஸ்தபந்தான் எல்லா பந்தங்களும் ஜடித்தி விரைவில் விதுநோத்தி அந்த கட்டாட்சம் போக்கிவிடுகிறது, என்ன ஆச்சரியம் அப்படிங்கிறார். அதே கயிறு பரமேஸ்வரன் ஹிருதயத்தை கட்டுறது, ஆனால் பக்தர்களுடைய கட்டுகளெல்லாம் விடுவிச்சுடுறது அப்படின்னு வேடிக்கை சொல்கிறார். இந்த பற்றற்று பகவானுடைய பக்தி பயணம் அப்படின்னு சங்கர விஜயம் சொல்லும்போது கூட, மத் கர்ம கிருத் மத் பரமஹா மத் பக்தஹா சங்கவர்ஜிதா நிர்பைரஹா சர்வபூதேஷு எஸ்ஸ மாமேதி பாண்டவா அப்படிங்கிற ஸ்லோகத்தை சுவாமிகள் அதோட சங்கர பாஷை எழுதிக்க சொன்னார். அதில் சங்கவர்ஜிதா அப்படிங்கிறதுக்கு தன புத்திர மித்ர களத்திர பந்து வர்க்கேஷு சங்கவர்ஜிதா, பணம் பிள்ளைகள் மித்திரர்கள் மனைவி பந்து இவற்றில் பற்றை விட்டவன் அப்படின்னு சொல்கிறார். இதிலெல்லாம் பற்றை விட்டால் தான் பக்தி பண்ண முடியுமா? பணம் வேண்டாமா, ஃப்ரெண்ட்ஸ் வேண்டாமா, மனைவி மக்கள் வேண்டாமா, பக்தி பண்ணுறதுனா இதெல்லாம் விட்டுடணுமா அப்படின்னா, அதிலெல்லாம் பற்றை விட்டுவிட வேண்டும். அம்பாவுடைய பஜனம் பண்ணால் தானாக அந்த பற்று விலகிவிடும். இந்த மாதிரி ஸ்லோகங்களை நம்ம மூக்க பஞ்சத்திய ஏதோ ஸ்ரீயம் வித்யாம் தத்யாத்து, பணம் வரணும், படிப்பு வரணும், குழந்தைகளுக்கு உடம்பு நல்லா இருக்கணும், ஏதோ ஒன்றுக்காக ஆரம்பித்தா கூட விடாமல் அதெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தால் இந்த மாதிரி பிரார்த்தனைகளும் கூட கூட இருக்குது. அது மூலமாக நமக்கு அந்த பற்றுக்களெல்லாம் காமாட்சி கட்டாட்சம் கிடச்சோன்னு தானாக விலகி போயிடும் அப்படின்னு சொன்னார். இதை நான் சுவாமிகள்கிட்ட பார்த்துருக்கேன். சுவாமிகளுடைய எக்ஸ்பீரியன்ஸ், அவருடைய பற்றற்றத்தன்மையை சொல்கிறதுக்கு முன்னாடி ராமாயணத்துலேருந்து பற்றற்றத்தன்மைனா என்னன்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சீதாதேவி காட்டுக்கு ராமரோட நான் கூட வரேன்னு சொல்கிறான். அப்போ அவர் சொல்கிறா, ராமா நீ என்னமோ விளையாட்டு பேச்சாட்டம், என்னை காட்டுக்கு போக சொல்லியிருக்கா, நீங்கள் இரு அப்பா அம்மாவை பார்த்துக்கோன்னு சொல்கிறியே, இது நடக்கிற காரியமா? உன்னை பிரிஞ்சு என்னால் உயிர் வாழ முடியுமா? எனக்கு கணவன்தான் தெய்வம், கணவன் இல்லாமல் ஒரு பெண் உயிர் வாழக்கூட முடியாது அப்படின்னு உன்னுடைய அன்பு மூலமாக நீ எனக்கு புரிய வச்சுருக்கியே, எங்கள் அப்பா அம்மாவும் சொல்லி கொடுத்துருக்கா. நேழை போல் கணவனையும் எங்கும் பின்தொடர வேண்டும், அவனுடைய சுசூஷை பண்ண வேண்டும் அப்படின்னு எனக்கு சொல்லியிருக்கா. அப்படி சொல்லிட்டு சீதா சில விஷயங்கள் சொல்கிறாள். நான் உன்னோட காட்டுக்கு வரேன், 1000 வருஷங்களானாலும் நான் எங்கள் அப்பாவாத்தில் இருக்கிற மாதிரி சந்தோஷமாக உன்னோட இருப்பேன் அப்படின்னு சொல்கிறேன். அதாவது 14 வருஷங்கிறது லாங் டைம், அதுக்குள்ளே உனக்கு மனசு மாறிடும் அப்படின்னு நினைக்காத, எத்தனை வருஷம் ஆனாலும் உன் கூட இருந்தால் உனக்கு சுசூஷப்பண்டு நான் சந்தோஷமாகவே இருப்பேன் அப்படின்னு சொல்கிறேன். அதுவும் அப்பாவாத்தில் இருக்கிற மாதிரி, பெண்களுக்கு அப்பாவாத்தில் ஒரு சலுகை, அம்மாவாம் கூட சொல்லுது, அம்மா கூட கண்டிப்பாக இருப்பா, அப்பா ஒரு சலுகை கொடுப்பார், அதனால் அங்கே கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கலாம் அந்த மாதிரி ஒரு வார்த்தை சொல்கிறான். பயப்பட மாட்டேன், சிங்கம் புலிலாம் வந்தால் கூட உன் கையை பிடிச்சிட்டு உன் தோலை பிடிச்சிட்டு நான் பயப்பட மாட்டேன், உன்னை பார்த்து அதெல்லாம் பயந்து ஓடி போயிடுமே, நீ என்னை ப்ரொடெக்ட் பண்ண மாட்டியா, எல்லாரையும் காப்பாற்ற முடியும் உன்னால், என்னை காப்பாற்றுறது உனக்கு ஒரு பாரமா அப்படின்னு சொல்கிறான். பிரம்மச்சரியத்தோடு இருப்பேன், அங்கே வந்து 3 வேளை குளிக்கணும், குளங்களில் குளிக்கணும், ரிஷிகளுக்கெல்லாம் சுசுரூஷப்படணும், அப்படிலாம் இருந்தால் அதெல்லாம் நான் சந்தோஷமாக பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறான். நீ எது கொண்டு வந்தாலும், என்ன இருந்தாலும் ஆம்பளைங்கிற ஹண்டர் கேதரர், ஸோ அவர் போய் ஏதாவது ஒன்று சாப்பிட்றதுக்கு கொண்டு வந்தால் நீ கொஞ்சமாக கொண்டு வந்தாலும் நிறைய கொண்டு வந்தாலும் நான் அதில் திருப்திப்படுவேன் அப்படின்னு சொல்கிறான். இதெல்லாம் எவ்வளோ அழகான ஒரு வார்த்தைகள். சுவாமிகள் சொல்வார் இந்த இடத்துல, மார்க்கெட்டுக்கு போய் 3/4 கிலோ பதிலாக 1 கிலோ வெண்டைக்காய் வேணுந்தால் கூட ஆற்றுல திட்டு வாங்கணும் அப்படிம்பார். அந்த மாதிரி பொண்களுக்கு டக்குன்னு ஒரு கோவம் வரும். அப்போது இவ சொல்கிறான், நீ எது கொண்டாலும் அது கொஞ்சமாக இருந்தாலும் நிறைவாக இருந்தாலும் அதில் நான் சந்தோஷப்படுவேன், உனக்கு ஒரு பாரமாக இருக்க மாட்டேன், உனக்கு துக்கத்தை தரமாட்டேன், உன்னுடைய சுசுரூஷப்படணும் அது என்னுடைய கடமை, அது நீ எனக்கு அலோவ் பண்ணு அப்படின்னு சொல்கிறாவோ. இதுதான் அன்பு, ஆனால் பற்றில்லாத தன்மை. நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போ ஒரு கணவன் மனைக்குள்ளேயோ எல்லா உறவுலையும் இல்லை பண விஷயத்துலேயோ முதல்ல நம்ம அன்பு பாராட்டுறோம். போக போக நம்ம அது மேலே ஒரு பற்று வச்சு எதிர்பார்ப்புகளை வளர்த்துக்கிறோம். எதிர்பார்ப்புகள் ஜாஸ்தியாகும்போது தான் நமக்கு அவள் நமக்கு அன்பு கொடுக்கணும், நான் இவ்வளோ அன்பு தரேன், அவள் எனக்கு அன்பு தரணும், அவள் என்னோட நேரம் செலவு பண்ணணும், அவள் எனக்கு சகாயம் பண்ணணும், இப்படியெல்லாம் பிட்வீன் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் பிட்வீன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், பிட்வீன் பேரண்ட்ஸ் அண்ட் சில்ட்ரன், டீச்சர் அண்ட் ஸ்டூடெண்ட். அப்போது நான் நாளாக நாளாக நான் நிறைய பண்ணிட்டேன்னு ஒரு பார்ட்டி நினச்சிக்கிறா, இன்னொருத்தர் வந்து நாளாக நாளாக தான் பழக பழக பாலும் புளிக்குங்கிற மாதிரி அவளுக்கு அப்போ தான் வெறுப்பு வர ஆரம்பிக்கிறது. அப்போ இந்த மாதிரி டிமாண்ட்ஸ்லாம் வச்சா அது ஒரு அந்த உறவுக்குள்ளே ஒரு கசப்பாயிடுறது. இப்போ நான் சுவாமிகளுடைய பற்றட்ட தன்மை சொல்கிறேன். சுவாமிகள் தன்னுடைய அப்பாவுக்கு, தன்னுடைய மனைவி குழந்தைகளுக்கு, எங்களை மாதிரி அவர்கிட்ட வந்த சிஷ்யர்களுக்கு எல்லாருக்கும் கொடுத்துட்டே இருந்தார். அவர் கடமையை பண்ணிகிட்டே இருந்தார். மனைவி குழந்தைகளுக்கு சாப்பாடு, துணிமணி, மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ், படிப்புக்கு. ஆனால் அவா இப்படி இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு பையன் சுவாமிகள்கிட்ட நாராயணியம் அவர் படிக்க மாதிரியே படிப்பான், அவ்வளோ நல்லா சொல்லிக் கொடுத்தார், அவன் அவ்வளோ நல்லா கற்றுண்டான், புத்திசாலியாக இருந்தான். ஆனால் அதுக்கப்புறம் யூகே போயிட்டான். அப்புறம் ஒரு வாட்டி அவன் வந்தான், அவன் வந்து நாங்கள் ஒரு ஃபாரின் கேர்ளோட சௌக்கியமாக இருக்கேன், இதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்னு சொன்னான். சுவாமிகள் வந்து வருத்தப்பட்டார் தவிர, இப்படி ஆகிடுத்தே, நான் அவ்வளோ பாடுபட்டு அவனுக்கு சொல்லிக் கொடுத்தேனே அப்படின்னு நினைக்கல. சுவாமியுடைய மனைவிக்கு இந்த ஹிஸ்டீரியா ஜாஸ்தியாக இருந்தபோது ஒரு வாட்டி ஒரு தாம்பாளத்தை தூக்கி போட்டாலாம், அது ஷார்ப் எட்ஜ்டு, அது ஒரு அடி தள்ளி விழுந்தது, என் கால் மேலே விழுந்தால் கால் துண்டாயிருக்கும், அவ்வளோ வேகமாக போட்டால், க்ஷணாத்தே காமாட்சி பிரமர சுஷமா சிக்ஷண குருஹு கட்டாட்ச வியாக்ஷேபோ மம பவத்து மோக்ஷாய விபதாம் அப்படின்னு அந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டு இருந்தேன். விபத்துகள்லேருந்து காமாட்சி கட்டாட்சம் காப்பாற்றும் அப்படிங்கிறது அன்றைக்கி நேராக அனுபவித்தேன் அப்படின்னு சொன்னார். இந்த மாதிரி மனைவியை அவர் விட்டு ஓடிப்போனால் உலகத்தில் ஒருத்தரும் ஒன்று சொல்ல மாட்டான். ஆனால் அந்த மனைவியோடு இருந்து சன்னியாசத்துக்கு அப்புறம் சிவன் சார் நீ அந்த வீட்டிலே இருன்னு சொல்ல, அதையும் கேட்டுட்டு அந்த வீட்டிலே இருந்து ஒரு நாள் நான் தியாகராஜ சுவாமியோட சரித்திரத்தை படிக்கிறேன். அதில் தியாகராஜ சுவாமியோடைய மனைவி வந்து அவரை நமஸ்காரம் பண்ணி, தர்ம சம்வர்தினி என்னை கூப்பிட்றா, உங்களுக்கு கைங்கரியம் பண்ணுற பாக்கியம் கிடச்சிது, போயிட்டு வரேன்னு சொன்னா. அப்படின்னு சொன்னபோது சுவாமிகள் சொல்கிறார், கீழக்கிறவாளுடைய உடம்பு வியாதி, அதனால் ஏற்பட்ட சிரமங்கள் தான் நீ கேள்விப்பட்டிருப்ப, அவளுக்கு என் மேலே இருக்கிற பிரியம் எனக்கு தான் தெரியும் அப்படின்னார். அப்படி இதை அது சுவாமிகள் அந்த இதை அவள் மனைவியோடைய பெருமையை சொல்கிறதா, இவருடைய ஏகபத்னி விரதத்தை சொல்கிறதா அப்படின்னு அன்பு தான், குற்றமே பாராட்டாத ஒரு குணம். ஏன்னா பற்று கிடையாது, அவள் இப்படி நடந்துக்கணும் அப்படி நினச்சா தானே இப்படி நடந்துக்கல அப்படின்னு கோவம் வரப்போகிறது. அப்படி ஒரு மகான். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லக்கூடாது, சுவாமியோடைய பழைய கதையெல்லாம் பேசக்கூடாதுன்னு சில பேர் சொல்கிறா. எனக்கு என்னமோ இது எல்லாத்துலேயுமே பாடம் இருக்குது அப்படிங்கிறதுனால அவருக்கு அவருடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றுமே ஒரு ஆச்சரியந்தான், ஒரு அனுபவ பாடம் அப்படின்னு நான் அதெல்லாம் கூட பேசிகிட்டுருக்கேன். அந்த மாதிரி பகவான்கிட்ட நீ எதுத்தா அதுத்தா அப்படின்னு இருந்தார். அடைய வேண்டிய லட்சியம் பகவான் தான் அப்படின்னு சொல்லி பஜனத்தை பண்ணிகிட்டே இருந்தார். நடுவில் யார் யாரெல்லாம் அந்த சீனில் வந்தாலோ அந்த ட்ராமாவில் அவளுக்கெல்லாம் தன்னால் முடிஞ்சதை கொடுத்தார். அவள் கிட்டே எதுவுமே யாச்சிக்கலை. எப்போவுமே ஏதாவது ஒன்று யாச்சித்தா மதிப்பு குறைஞ்சி போயிடும். நம்ம பிரியப்பட்டு அவளுக்கு பண்ணும்போது எவ்வளோ வேணால் பண்ணுவோம். அவள் கேட்டால் நம்ம இவ்வளோ பண்ணியிருக்காங்க ஞாபகம் இருக்காது, கேட்டாருங்கிறது தான் ஞாபகம் இருக்கும். அந்த மாதிரி ஒருநா கூட யாச்சிக்காமல், கொஞ்சம் கூட நப்பாசை இல்லாமல், கொஞ்சம் கூட பணத்துலேயோ மனுஷால்ட்டையோ பற்று வைக்காமல் சுவாமிகள் பகவத் பஜனம் பண்ணிட்டு இருந்தார். அதை நான் பார்த்தேன். இந்த ஸ்லோகத்துக்கு காமாட்சியுடைய கட்டாட்சத்தினால் பற்றுக்கள் போகும் அப்படிங்கிறது எனக்கு அந்த சுவாமிகளுடைய பக்தி தான் ஞாபகம் வந்தது. அதனால் சன்னியாசியாக காவி கட்டின்ட்டு ஓடி போகணுங்கிறது இல்லை. இந்த காலத்தில் எங்கே ஓடி போகிறது? நம்ம இதை கொஞ்சம் முயற்சி பண்ணலாம், நம்ம முயற்சி பண்ண வேண்டாம், நம்ம மூக்க பஞ்சத்தை படிப்போம், தானாக அந்த ஞானத்தை காமாட்சி கொடுப்பா. காமாட்சி கட்டாட்சம் கிடச்சிடுத்துனா பக்தியினுடைய பலனான ஞானத்தினால பேரானந்தத்தை தலைக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ஸ்லோகங்களை சொல்லி வேண்டிப்போம். காமத்ருஹோ ஹிருதய யந்திரண ஜாகரூக்கா காமாட்சி சஞ்சல திருகஞ்சல மே கலாத்தே ஆச்சரியமம்ப பஜதாம் ஜடிதி ஸ்வகீய சம்பர்க்க ஏவ விதுநோதி சமஸ்தபந்தான். நமஃபார்வதி பதயே ஹர ஹர மகாதேவா.